بسم الله الرحمن الرحيم
ألن كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நம்முடைய நேரத்தை இதற்காக ஒதுக்கி அல்லாஹுடைய ஆலயத்திலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்றைய தினத்தில் பரவலாக நாம் பொதுவாக பயான் போன்ற தலைப்புகளைத்தான் தேர்வு செய்து ஒரு நீண்ட உரை ஆற்றுவோம். ஆனால் இன்றைய தினம் சற்று வித்தியாசமாக, உங்களுக்கு இஸ்லாம் தொடர்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சட்டதிட்டங்களில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ அந்த சந்தேகங்களுக்கு நீங்கள் கேட்கலாம். அதற்கு நாம் அறிந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சரியான தீர்வுகளை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்பதற்கு முன்னால் கேள்வி பதிலை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித வடிவிலே வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் மக்களோட மக்களாக அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சபைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான தோற்றத்தில், அவர்களுடைய முடி கருநிறமாக இருக்கிறது, வெள்ளை வெள்ளையர் என்ற ஆடை, குளித்துவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தால் எப்படி இருப்பாரோ அதுபோன்ற ஒரு அழகான தோற்றத்திலே அவர் வந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன்னுடைய முட்டு நபி அவர்களுடைய முட்டோடு தொடக்கூடிய வகையில் அமர்ந்தார்கள். அவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள். மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ லா துஷ்ரிக்கு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நிகராக எதையும் நீ இணை கற்பிக்காமல் அவனை மட்டும் வணங்க வேண்டும், இதுதான் இஸ்லாம். மனித வடிவில் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது கேள்வி கேட்டார்கள், மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன, நம்பிக்கை என்றால் என்ன? அன் தூமின பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, அல்லாவை நம்ப வேண்டும், அவனுடைய வேதங்களை நம்ப வேண்டும், அவனுடைய தூதர்களை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், நல்லது கெட்டது அனைத்தும் விதியின்படி நடக்கிறது என்று நம்ப வேண்டும், இதுதான் ஈமான். இந்த கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிக்கிறார்கள். இதோட முடியல, இன்னும் சில கேள்விகள். மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? அன் தஅபுதல்லாஹ கன்னக தராஹு, அல்லாவை நீ பார்ப்பதை போல நீ அல்லாவை வணங்க வேண்டும், அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு உனக்கு இருக்க வேண்டும். அந்த உணர்வு வந்தால் அப்போதுதான் உன்னிடத்திலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும், இஹ்சான் ஏற்படும். ஃபைல்லம் தக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக, அவன் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வு உனக்கு வரவில்லையா? நீ அல்லாவை பார்க்கிற மாதிரியான உணர்வு உனக்கு வரலையா? அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்று நினைத்துக் கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்சான்னா இந்த விளக்கத்தை சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து மறுமை நாள் எப்போது வரும், அடுத்த கேள்வி கேட்டாங்க, மறுமை நாள் எப்போது வரும்? நபி அவர்கள் சொன்னார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா பி அலம மினஸ் ஸாயில், இந்த கேள்வி யாரிடத்திலே கேட்கப்படுகிறதோ அவரை விட கேள்வி கேட்கக்கூடியவர் அறிந்தவர் இல்லை. கேள்வி கேட்கக்கூடியவருக்கும் தெரியாது, யாரிடத்துல நீங்க கேட்கறீங்களோ எனக்கும் தெரியாது. உங்களுக்கே தெரியாது என்னும் போது எனக்கு தெரியுமா என்று நபி அவர்கள் பதிலளித்தார்கள். சரி, கியாமத் நாளுடைய அடையாளம் என்ன? நபி அவர்கள் அதனுடைய அடையாளங்களை எல்லாம் சொன்னார்கள். இவ்வளவு விஷயங்களும், சமுதாயத்துக்கு தேவையான இவ்வளவு விஷயங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கு நபி அவர்கள் பதில் சொல்லி மக்களுக்கு எத்தி வைக்கப்பட்டது. அந்த செய்தியை நாம் எல்லாம் கேட்டு படித்து கொண்டு இருக்கிறோம். இது யாருடைய செட்டப்பு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் தானே இந்த ஏற்பாட்டை செய்கிறான். கேள்வி கேட்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியாதா? பதில் தெரியாமையா கேள்வி கேட்டாங்க? ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இன்சான் என்றால் என்ன, மறுமை நாள் எப்போது வரும், மறுமை நாளுடைய அடையாளம் என்ன, இதெல்லாம் அவங்க விளங்காம கேட்கல. தெரிந்தார்கள். இந்த கேள்வி கேட்பதுடைய நோக்கம் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு விளங்காது, சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு விவரம் தெரியாது. ஒருவர் கேள்வி கேட்டு இன்னொருவர் பதில் சொன்னால் இது மக்களுடைய உள்ளத்திலே இந்த கருத்து ஆழமாக பதிந்துவிடும். ஒரு நீண்ட ஒரு உரையாற்றுவதற்கும் ஆங்காங்கே மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சில நேரங்கள் நம்ம பயான் பண்ணும்போது பார்த்தா ஆங்காங்கே மக்களுக்கு சில நேரங்களில் தூக்கம் ஏற்பட்டுவிடும். பகரமா இல்லையா? ஒரு நீண்ட உரையாற்றி கொண்டிருக்கும் போது நம்முடைய சப்தம் போய் அவருடைய காதுகளில் செவி புலன்களை தட்டும் போது தட்டி கொடுத்து நல்லா தூங்குப்பா என்று சொன்ன மாதிரி இருக்கும் அல்லவா, அவங்க தூங்கிடுறாங்க. நிறைய பேருக்கு பயான்ல தான் தூக்கமே வருது. வந்து 10 நிமிஷம் உட்காந்தா போதும், பயான் பண்ணி ஆரம்பிச்சோனையுமே இந்த சப்தம் காதுல விழுக விழுக அதுல என்ன சுகம் கிடைக்கிறது தெரியல, தூங்கி விடுவார்கள், உறங்கி விடுவார்கள். ஆனால் கேள்வி பதில் நிகழ்ச்சிங்கிறப்போ அது மக்களோட தொடர்புடையதாக இருக்குதா? அங்கேயும் பேசுகிறாங்க, நம்மளும் பேசுகிறோம். இது அதிக கவனத்தை மக்களை ஈர்க்கிறது. அதனால தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இஸ்லாத்தின் சில அடிப்படைகளை மக்களுக்கு போதிப்பதற்கு இந்த வழிமுறையை தேர்வு செய்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி, ஒரு மனித வடிவில் அனுப்பி, நீங்கள் கேள்விகளை கேளுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவாங்க. கூடியிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவு சஹாபாக்களும் விஷயம் போய் சேர்ந்துருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ் அவர்கள் போன உடனே தான் கேட்டாங்க, வந்தவர் யார் தெரியுமா, அல்லாஹ்வின் தூதரை யார், அவர் தான் ஜிப்ரீல். அவர் எதற்கு வந்தார் தெரியுமா, உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். என்னமோ அவருக்கு விளங்காம வந்து மார்க்கத்தை படித்து விட்டு செல்கிறார் என்று நீங்கள் நினைப்பீர்கள், அது அப்படி அல்ல. அவர் விளங்காம கேள்வி கேட்கல, கேள்வி கேட்டதே உங்களுக்காகத்தான். நீங்க விளங்கணும், நீங்க புரியணும், அந்த கேள்விகளுக்குரிய பதிலை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், அதற்காகத்தான் கேள்வி கேட்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் நாமளும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், சந்தேகங்கள் என்றால் எது தேவைப்படுகிறதோ அந்த சந்தேகங்களை கேட்கலாம். தேவையில்லாத சந்தேகங்களை நாம் கேட்கக்கூடாது, அதனால பிரயோஜனம் இருக்காது, இந்த நேரங்கள் வீணாகிவிடும். நபியர்கள் என்ன சொன்னார்கள், இன்னல்லாஹ கரிஹலக்கும், அல்லாஹ் உங்களிடம் சில விஷயங்களை வெறுக்கிறான், அதுல ஒரு விஷயம் கசரத்த சுஆல், அதிகமாக கேள்விகள் கேட்பது. தேவையான கேள்விகளை கேட்கலாம், தேவையற்ற கேள்விகளை எதையாவது கேட்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள், எதையாவது கேட்போம், அப்படி அல்ல. பயனுள்ள வகையில் நாம் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு இருக்கின்ற சில சந்தேகங்களை நீங்கள் கேளுங்கள், சொல்லுங்க. சகோதரர்கள் என்ன கேக்குறாங்கன்னா, நாம தனியாக தொழுது கொண்டு இருக்கிறோம், தாமதமாக வந்த ஒரு சகோதரர் நம்மை தொட்டு ஜமாத்தாக ஆக்குகிறார், இந்த அடிப்படையில் இருவரும் ஜமாத்தாக சேர்ந்து தொழுகலாமா என்று கேட்கிறார்கள். முதல்ல ஒரு விஷயத்தை புரிய வேண்டும், இது வந்து ஒரு 2வது ஜமாத்து 3வது ஜமாத்து 4வது ஜமாத்து 5வது ஜமாத்து 6வது ஜமாத்து இப்படியே கணக்கு வழக்கு இல்லாமல் பல ஜமாத்துகள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. எல்லா பள்ளிவாசல்களையும் நம்ம நடைமுறையில் அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, கணக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இப்படி கணக்கு இல்லாமல் பல ஜமாத்துகளை நடத்துவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பரவலாக இருந்த ஒரு விஷயமா என்று கேட்டால் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நம்ம ஹதீஸ்களில் நபி அவர்களுடைய செயல்பாடு, அவர்கள் தொழுகை முறை, சஹாபாக்கள் நபி அவர்கள் காலத்தில் தொழுத முறை, இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் நமக்கு ஆழமாக தெள்ள தெளிவாக தெரிகிறது. என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஜமாத்து தான் நடந்திருக்கு. பெரும்பாலான நேரங்களில் ஒரே ஒரு ஜமாத்து தான் பள்ளிவாசலில் நடந்திருக்கிறது. அந்த ஜமாத்துக்காகத்தான் மக்கள் அழைக்கப்பட்டார்கள். ஹை அலசலான்னு பாங்கு சொல்றோமே, எதுக்கு? ரெண்டாவது ஜமாத்துக்கா, மூணாவது ஜமாத்துக்கா? தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாங்க, அழைப்பு வர்றது எதுக்கு? இந்த ஒரு ஜமாத்துக்காகத்தான். சொல்ல போனா நபி சல்லாசருடைய காலத்திலே முன்கூட்டியே சஹாபாக்கள் பள்ளிவாசல்ல ஒன்று குழும்பி விடுவார்கள், தொழுகைக்காக அமர்ந்து விடுவார்கள். அந்த காலத்தில் வாட்ச் இல்லை, டைம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்காக நம்ம கரெக்டாக நேரத்தை எல்லாரும் டைம் வாட்சி வச்சிருக்கோம், 8 மணிக்கு தொழுக, ஈஷா தொழுக என்று ஃபிக்ஸட் செய்யப்படுகிறது. இப்படி முடிவு செய்யப்பட்டும் இந்த ஜமாத்துக்கு பல சகோதரர்கள் குறித்த நேரத்தில் வர்றது கிடையாது. ஆனால் நபி ஒரு காலத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது, பாங்கு சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் நபி அவர்கள் தொலை வைப்பாங்க. பாங்கு சொன்ன சஹாபாக்கள்லாம் வந்துடுவாங்க பள்ளிக்கு. நீ பல பேர் என்ன செய்யறாங்க, பாங்கு சொன்னோட பள்ளிக்கு போகணுங்கிறது கிடையாது, இக்காம சத்தம் கேட்கும் போது அப்பதான் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி வருவாங்க, அதுக்குள்ள எங்க ஜமாத்து முடிஞ்சிடும். அப்ப எதுக்கு பாங்கு சொல்லப்படுகிறது? மார்க்கத்தில் பாங்கு எதுக்குங்க இருக்குது? இக்காமத்து ஒண்ணு மட்டும் எல்லாம் வச்சிருக்கலாம்ல, பாங்கு சொல்றது எதுக்கு? ஜமாத்து நடக்க போது வா, அது அழைப்பு. உண்மையிலே பாங்கை மதிக்கக்கூடிய சகோதரர்கள் பாங்கு சொன்னவுடன் பள்ளிவாசலுக்கு கிளம்பி விடுவார்கள். இப்படி எல்லாரும் பாங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாங்குக்கு பதில் அளிச்சு அந்த பாங்குக்கு மரியாதையை செலுத்தி நம்ம வந்திருந்தோம்னா ரெண்டாவது ஜமாத்து நடக்குமா? மூணாவது ஜமாத்து நடக்குமா? கணக்கு வழக்கு இல்லாமல் ஒருவர் ஒருவரை தொட்டு இப்படியே ஜமாத்து நடந்து கொண்டிருக்குமா? அப்படி ஒரு நிலை வராது. ஏன் வருது? நம்முடைய அசட்டை, நம்முடைய கவனமின்மை. இக்காம சொல்லும் போது பாத்ரூம்ல ஓடுவோம், இக்காம சொல்லிட்டாங்க, பாத்ரூம்ல போய் அங்க கொஞ்சம் நேரத்தை கழிச்சுட்டு அப்புறம் ஒழு செஞ்சுட்டு நம்ம கிட்டுன்னு ஓடி வருவோம். அதுக்குள்ள இமாம் சலாம் சொல்லிடுவார். இமாம் சலாம் சொன்னா இந்த இமாமுக்கு இப்படிதான் வேலை, இன்னைக்கும் பார்த்து சீக்கிரமா முடிச்சிட்டார். இமாம திட்டுறது, நீ சீக்கிரம் வர வேண்டியது தானே. அப்ப இதெல்லாம் நபி அவருடைய காலத்துல உள்ள வழிமுறை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஆர்வம் முட்டினது என்ன? தொழுகைக்கு முன்னால் வந்து பள்ளிவாசல்ல அமர்றீங்க, தொழுகைக்காக நீங்கள் தாமதித்து கொண்டிருந்தால், தொழுகை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் தொழுகல, பள்ளிவாசல் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க கடமையான தொழுகைக்காக. தொழுகாம சும்மா உட்கார்ந்திருந்தாலே நீங்கள் தொழுது கொண்டு இருக்கிறீர்கள், தொழுத நன்மை உங்களுக்கு உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படித்தான் நபி அவர்கள் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாங்க, தொழுகைக்கு முன்னாடியே வரணும் அப்படின்ட்டு சொல்லி. அதனால் இதுக்குத்தான் நம்ம முயற்சிக்கணும். எதுக்கு முயற்சிக்கணும்? பாங்கு சொன்னவுடன் பள்ளிக்கு புறப்பட்டு விட வேண்டும். அதுக்கப்புறம் இக்காமத்து எப்போ சொன்னால் நமக்கு என்ன? சுன்னத்தெல்லாம் தொழுதுட்டு உட்காருவோம், கொஞ்சம் குரான் ஓதுவோம், சும்மா உட்காந்துருப்போம், தொழுத நன்மை நமக்கு கிடைக்குதுல்ல என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த ரெண்டாவது ஜமாத்துங்கிறது எந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னமோ இன்னைக்கு ஆர்வம் மூட்டப்பட்ட ஒரு காரியம் மாதிரி எல்லோரும் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, ஒரே ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை நீங்க கவனிங்க. ரெண்டாவது ஜமாத்துக்கு நபி அவர்கள் கொடுத்த அந்தஸ்து என்ன என்பதை நீங்கள் பார்த்து விளங்கிக் கொள்வீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களும் நபி அவர்களும் தொழுது விட்டு பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கிறார்கள். தொழுக முடிந்து விட்டது. ஒரே ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்குள்ள தொழுக முடிஞ்சோடனே உள்ளக்கு என்றார், வந்து தனியாக தொலை போனார். நபி அவர்கள் அவர்கிட்ட கேட்டாங்க, மா ஹபசக்க அனிசலா, ஏன் தொழுகைக்கு நீ வரலை? நபியவருடைய கேள்வி புரியுதா உங்களுக்கு? தாமதமாக வர்றாரு. நபி அவர்கள் உடனே என்ன கேட்டாங்க, இப்பயா பிரச்சனை இல்லை, இந்தா ரெண்டாவது ஜமாத் தொழுங்க, மூணாவது ஜமாத் தொழுங்க. நபி அவர்கள் கொஸ்டின் வைக்கிறாங்க, மா ஹபசக்க அனிசலா, ஏன் நீ தொழுகைக்கு வரலை? ரசுல்லா கேட்குறாங்களா கேள்வி? ரெண்டாவது ஜமாத்து மூணாவது ஜமாத்து நடத்துற அத்தனை பேருக்கு இந்த கேள்வி உண்டு, ஏன் நீங்க முதல் ஜமாத்துக்கு வரல? இந்த கேள்விக்கு நான் கேட்கிற கேள்வி இல்ல, நபி அவர்கள் கேட்கிற கேள்வி, இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறோம்? உண்மையிலே அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவோம்? என்ன பதில் சொல்லுவோம்? இதை நம்ம உணர்ந்தோம்னா நம்ம தொழுகையில முதல் ஜமாத்தை புறக்கணிப்போமா, அசால்ட்டா இருப்போமா, கணக்கு வழக்கு இல்லாம மூணாவது ஜமாத் நாலாவது ஜமாத்துன்னு நம்ம உருவாக்குவோமா? உருவாக்க மாட்டோம். நபி அவர்கள் கேட்டாங்க, ஏன் நீ தொழுகைக்கு வரல? அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு காரணம் ஏற்பட்டு விட்டது. காரணத்தை சொல்றார் நபி அவர்கள். அப்பதான் ஏற்கனவே தொழுத சஹாபி சஹாபாக்களை பார்த்து, மை எத்த சத்தக்கு அலாகாதா, இவருக்கு உங்களில் யார் தர்மம் செய்வார், உங்களில் யார் இவருக்கு தர்மம் செய்வார். ரெண்டாவது ஜமாத் தொழுகிறவங்க தர்மம் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். நபியவர்கள் சொல்லி காட்டுறாங்க அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க, பிறரிடம் தர்மத்தை வாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அது உயர்ந்த நிலையா தாழ்ந்த நிலையா? தர்மத்தை வாங்குறது உயர்வானதா, கொடுக்கிறது உயர்வானதா, வாங்குறது உயர்வானதா? கொடுக்கிறது தானே. நபி அவர்கள் இந்த தனியா வந்தாரே, அந்த சஹாபியை பார்த்து என்ன சொன்னார்கள், இவருக்கு உங்களில் தர்மம் செய்யக்கூடியவர் யார்? அப்போ ஒரு சஹாபி எந்திரிச்சு வந்தார், அல்லாஹ்வின் தூதரே, அவரோடு நான் தொழுது, அவருக்கு நான் தர்மம் செய்கிறேன். அப்பத்தான் நபி அவர்கள் ரெண்டு பேரும் ஜமாத்தாக தொழுக அனுமதித்தார்கள். இது ஹதீஸ். அப்ப இதுல இருந்து என்ன புரியுறோம், எப்ப வேணா யாரு வேணா எப்படி வேணா ஜமாத் ரெண்டாவது ஜமாத் நடத்திக்கிறலாம் அப்படிங்கறது அல்ல, ரெண்டாவது ஜமாத் நடத்துறதுக்கு அனுமதி இல்லை. தவிர்க்க முடியாத காரணங்களால் நமக்கு இது மாதிரி ஒரு முதல் ஜமாத் தவறி போயிருச்சா, அப்ப என்ன செய்யலாம், இருக்கக்கூடிய சகோதரர்கள் சேர்ந்து ரெண்டாவது ஜமாத் நடத்தினால் தப்பு கிடையாது. அப்படிதானே மார்க்கத்துடைய சட்டங்கள் நிறைய அப்படி இருக்குது. தூங்கிட்டீங்க, அசந்து தூங்கிட்டீங்க, உடம்பு பலகீனம், எந்திரிக்கணும் முயற்சி பண்ணீங்க, எந்திரிக்க முடியல, காலையில 10 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, அப்ப ஃபஜர் தொழுகலாமான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், தொழுகலான்னு சொல்லுவோம். அஜர் தொழுகலான்னு சொல்லிட்டாரு, இனிமே தினமும் 10 மணி தான் சொன்னா அல்லாட்ட போய் மாட்டிக்கிறோம் இல்லையா? இது மாதிரி தான் முதல் ரெண்டாவது ஜமாத் என்பது இந்த மாதிரி ஒரு காரணங்கள், இயலாமை, தவிர்க்க முடியாத காரணத்தால் முதல் ஜமாத் தவறி போகிறது. இந்த நேரத்தில் தான் நபி அவர்கள் அதை அனுமதிச்சாங்க, அதுவும் கேள்வி கேட்டு அவருக்கு புரிய வச்சு அதை அனுமதித்தார்கள். அந்த அந்தஸ்தை நம்ம கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கு பள்ளிவாசல்களில் பார்த்தீங்கன்னா மூணா ஜமாத் நாலா ஜமாத் கணக்கு வழக்கெல்லாம் போகுது. அப்போ இதனுடைய விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், உணரணும். இதனால தான் சில பேர் ரொம்ப ஓவராக போய் இந்த ஹனஃபி மதுபுக்காரவங்க நம்ம ஊர்ல எல்லாம் என்ன செய்யறாங்க, ரெண்டாவது ஜமாத்தே வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, இதெல்லாம் அவங்க பாக்குறதுனால சொல்றாங்க. முதல் ஜமாத்தை தள்ளி போடுறதுக்கு ரெண்டாவது ஜமாத்தையும் சில பேர் தேர்வு செய்யறாங்க, பாக்குறோம். இப்ப என்ன, கொஞ்ச நேரம் என்ன ஆனா என்ன, நமக்கு தான் ரெண்டாவது ஜமாத் இருக்குல்ல, மூணாவது ஜமாத் இருக்குதுல்ல என்று முதல் ஜமாத்தில் கலந்து கொள்வதை அலட்சியப்படுத்துவதற்காக இரண்டாவது ஜமாத்திலே கலந்து கொள்கிறார்கள். இதுவெல்லாம் மார்க்கத்திலே தவறு செய்ய தடை. அதனால் முதல் ஜமாத்துக்கு வர்றதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். பாங்க சொன்ன பள்ளிக்கு தான் போகணும். நம்ம தவிர்க்க முடியாத காரணத்தினால ரெண்டாவது ஜமாத்தோடு தான், அல்லாஹ் நம்முடைய ஈமானை அறிந்தவன், அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் நம்முடைய கவனமின்மையால், நம்முடைய அக்கறையின்மையால் நம்ம ரெண்டாவது மூணாவது ஜமாத்தை உருவாக்கினோம் என்றால் இது அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படும். அல்லாஹ்ட்ட கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அடுத்த கேள்வி,
ஜுமாவுடைய நாளில் தொழுகைக்கு பெண்கள் அனுமதிக்கப்பட்டவர்களா, அப்படி இல்லை என்றால் அது ஏன்?
உங்க பேரு
இலியாஸ்.
இலியாஸ் சகோதரர், இலியாஸ் அவர்கள் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஜும்மாவுடைய நாளில் பெண்களை தொழுகைக்கு அனுமதிக்கலாமா, அனுமதி இருக்கா இல்லையா, அனுமதி இருக்கிறது என்றால் அது ஏன், அனுமதி இல்லை என்றால் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. ஜும்மாவுடைய தொழுகையை பொறுத்தவரை ஆண்களுக்கு அது கடமை, பெண்களுக்கு அது கடமை இல்லை. பொதுவாக பெண்களுக்கு தொழுகை கடமை, ஆண்களுக்கும் தொழுகை கடமை. ஆனால் ஆண்கள் பள்ளிக்கு வந்து தொழுகிறது அவசியம், பெண்கள் பள்ளிக்கு வர்றது அவசியமா? அவசியம் அல்ல. அவங்க விரும்பினால் வரலாம், விரும்பினால் வீட்டிலே தொழுது கொள்ளலாம், அவங்களுடைய விருப்பம். அவசியம்னா கண்டிப்பாக வந்தாகணும், விருப்பம் என்றால் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனால் வர்றவங்களும் நம்ம தடுக்கக்கூடாது. நபி அவர்கள் சொன்னாங்க, லா தம்னா இமா அல்லாஹில் மசாஜித், அல்லாஹ்வின் அடிமைகளாக இருக்கின்ற இந்த பெண்கள் பள்ளிக்கு வருவதை நீங்கள் தடை செய்யாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அடிப்படையில் தான் ஜும்மா தொழுவதும் பெண்களுடைய விருப்பம், கடமை அல்ல, விருப்பம். அவர்கள் விரும்பினால் ஜும்மா தொழுகைக்கு வரலாம், வந்து ஜும்மா தொழுதாலே போதுமானது, அவங்க லொஹர் தொழுக வேண்டியதில்லை. இல்லை அவங்களுக்கு வேலைகள் இருக்குது, வீட்டு சுமைகள் இருக்குதுன்னு சொன்னால் ஜும்மாவுக்கு வராமல் வீட்டில் அவங்க லொஹர் தொழுது கொள்ளலாம். ரெண்டில் அவங்க எதை தேர்வு செய்தாலும் அவர்கள் குற்றவாளி அல்ல, அவங்களுடைய விருப்பத்தில் உள்ளது. அல்ல ஏன் அவங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறான்னு சொன்னால், அவங்க வந்து குடும்ப பொறுப்புள்ளவர்கள், பல காரணங்களால அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், பெண்களுக்கு ஜும்மா தொழுக கடமை இல்லை என்று சொல்லி இருக்கிறான். அடுத்த கேள்வி,
துணியால படைக்கப்பட்டது முதல் உயிரினம் எது?
சகோதரர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் முதன் முதலில் படைக்கப்பட்ட உயிரினம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. நமக்கு சொல்லப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் இந்த பூமியிலே அனுப்பினான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் முதன் முதலில் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட உயிரினம் இந்த உயிரினம்தான், அந்த உயிரினம்தான் என்று அல்லாஹ் எதையும் நமக்கு என்ன செய்யலை, குறிப்பிட்டு சொல்லலை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்படலை. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்களுக்கு முன்னாலே கண்டிப்பாக உயிரினங்கள் பூமியிலே இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம மனிதன் வாழ வேண்டும் என்றால் மனிதன் உயிர் வாழ்வதற்கு நிறைய உயிரினங்கள் உலகத்தில் இருப்பது அவசியம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்பே அல்லாஹ் பூமியிலே மரங்களையும் செடி கொடிகளையும் கடலையும் அந்த கடல்ல உள்ள மீன்களையும் எல்லாத்தையும் அல்லாஹ் படைத்து விட்டான். அந்த உயிரினங்கள்ல முத முத அல்லாஹ் படைச்ச உயிரினம் எது என்பது நமக்கு வரிசையாக சொல்லப்படலை. ஏன் சொல்லப்படல, அது நமக்கு தேவையில்லை. அது எந்த உயிரினத்தை அல்லாஹ் படைச்சா என்ன, அல்லாஹ் ஏதாவது ஒரு விஷயமா இருந்து அந்த விஷயத்தை சொல்றதுனால ஏதாவது நமக்கு நன்மை இருக்குமே ஆனால் அப்ப நமக்கு அதை சொல்லி விடுவான். இதனால நமக்கு ஒரு படிப்பினை உபதேசம் எதுவும் இல்லை என்பதால் முதன் முதலில் அல்லாஹ் படைத்த உயிரினம் இதுதான் என்பது பற்றி நமக்கு சொல்லப்படல. அடுத்த கேள்வி
கேக்குறோம்னா, ஒரு சவுதி வந்து முதவா வந்து அவர் சொல்றார், அவர் சொன்னது வந்து ஆடுதான் முதல்ல படைக்கப்பட்டது அப்படின்னு
சொல்லி. அது சரி, ஓகே ஓகே. இந்த கேள்வியை சகோதரர் கேட்டதுக்கு என்ன காரணம்னா, ஆட்டைத்தான் அல்லாஹ் முதன் முதலில் துன்யாவில் படைத்தான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிற ஒரு சவுதி சொல்லியிருக்கிறானா, அதுக்கெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை. குரான்லேயே ஹதீஸ்லேயே ஆதாரம் இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும், அப்படி எந்த ஒரு ஆதாரத்தையும் நம்ம பார்க்க முடியாது, அது ஆதாரமற்ற ஒரு தகவல்.
ஒரு மனிதர் எதிர்த்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாங்க,
தொழுகையில சில பேர் காலை வந்து அகற்றி வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரி எவ்வளவு தூரம் நம்ம காலை வந்து விரிச்சு வைக்கலாம், இதுக்கு ஏதாவது லிமிட் இருக்குதா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அது சில பேர் அந்த மாதிரி செய்யறதுனால இந்த கேள்வி வருகிறது. அதாவது ஒரே ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் வைக்கணும். என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சஃப்ல நிக்கிறதுடைய ஒழுங்குமுறைகளை நமக்கு சொன்னார்கள். நபி அவர்களுடைய உபதேசம், தராசு, தொழுகையை நீங்கள் சஃபை இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக நில்லுங்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை. சஃப்ல நம்ம எப்படி நிற்க வேண்டும், இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக நிற்க வேண்டும். அது மாதிரி ஹலல், இடைவெளிகளை நீங்கள் அடைத்து விடுங்கள், கேப் விடக்கூடாது. பக்கத்தில் என்ன செய்யக்கூடாது, கேப் விடக்கூடாது. ஏன்னா அந்த கேப் வழியாக ஷைத்தான் உங்களுக்குள்ளே நுழைந்து விடுவான். ரெண்டு பேர் நிக்கிறீங்கன்னா, இடையில இடம் விட்டீங்கன்னா அந்த இடைவெளி ஷைத்தானுக்கு விடுகின்ற இடைவெளி, அதனால உங்களுக்கு நன்மை இல்லை, கேடு வரும். இப்படியெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில வந்து நம்ம ஒருவருக்கொருவர் இணைப்போடு நிற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது மாதிரி சஹாபாக்களும் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நாங்கள் தொழுகைக்கு நபி அவர்களுக்கு பின்னாடி நிற்போம். எப்படி நிற்போம் என்று தெரியுமா, பக்கத்தில் நிற்கக்கூடியவருடைய தோள்பட்டையும் எங்கள் தோள்பட்டையும் உரசும், அவர்களுடைய காலும் எங்களுடைய காலும் ஒட்டும். அப்படின்னா கேப் இருக்குதா, கேப் இல்லை. இந்த மாதிரி சஃபுல பக்கத்தில் நிற்கக்கூடியவரோடு அவருடைய கால் அவருடைய தோள்பட்டை நமக்கு ஒட்டக்கூடிய வகையில் நம்ம என்ன செய்ய, நெருக்கமாக நிற்க வேண்டும். இது நமக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா, இப்படிதான் நம்ம நிற்கணும். ஆனால் பல பேர் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனை ஏன் வருது, எல்லாரும் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒரு ஆள் கால் நீட்டி வைக்கிறது மற்றவங்களாம் ஒழுங்காக நிற்க இந்த பிரச்சனையே வராது. அப்ப அந்த மாதிரி நேரங்களில் சஃபுல வந்து இந்த நிலை ஏன் வருதுன்னு சொன்னா, ஒரு ஆள் வந்து கேப் விட்டு தள்ளி நிக்கிறதும் பக்கத்துல ஒட்டாம நிக்கிறதும், அப்ப இவர் என்ன செய்வாரு, இடைவெளியை நம்ம அடைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் காலை என்ன செய்வார், நீட்டி வைப்பாரு. இந்த மாதிரியான நிலைகள்லாம் வருது. அப்ப நம்ம காலை வந்து ரொம்ப நீட்டி வைக்காம நம்ம என்ன செஞ்சிடும் சொன்னா, அவருக்கு அவரோட நம்முடைய கால் ஒட்டுகின்ற வகையில் கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டியதுதான். அது மாதிரி இவர்களும் என்ன செய்ய வேண்டியதுதான், இந்த பக்கம் நிற்கிறவங்களும் இடைவெளி வராத வகையில் பக்கத்தில் உள்ள சகோதரர்களோடு நெருங்கி நின்று கொள்ள வேண்டும். இது செய்யணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அப்படி காலை விரிச்சு தான் வைக்கணுங்கிறதுக்காக வேணும்னே என்ன செய்வாங்க, விரிச்சு வைப்பாங்க. அப்படியெல்லாம் காலை வந்து அகலமாக விரிச்சு வைக்கணுங்கிறதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படலை. எவ்வளவு கேப் விடணும், சும்மா நார்மலாக நம்ம நிற்கிறதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும், அந்தளவு நின்றா போதும், அந்தளவு நின்றா போதும். அதுக்குன்னு பிரத்யேகமாக காலை எல்லாம் விரித்து வைத்து கொண்டு ஒரு பெரிய இடத்தை அடைத்து கொண்டு அப்படி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லலை. இதை நாம் என்ன செய்யணும், கவனமாக பேணி நடந்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி,
ஹஜ் செய்யறது நம்மளுடைய சொந்த உழைப்புல தான், அந்த காசுல தான் செய்யணுமா, அடுத்தவங்க வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க, உங்களை அனுப்புறாங்க, அப்படி போகலாமா?
சரி, சகோதரவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹஜ் என்பது நம்முடைய சொந்த பணத்தில் தான் செய்ய வேண்டுமா, ஒருவர் நமக்கு உதவி செய்து ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைக்கிறார், அந்த அடிப்படையில் நாம் ஹஜ்ஜு செய்தால் பாவமாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவர் எந்த அடிப்படையில் அனுப்புகிறார் என்பதை பொறுத்து அது சரியா தவறா என்பது முடிவாகும். ஒரு ஆள் உங்களுக்கு உதவி செய்கிறார், பணம் நிறைய வச்சிருக்காரு, உங்கள்ட்ட பணம் இல்லை, நீங்கள் ஹஜ்ஜு செய்ய ஆசைப்படுறீங்க, நான் உங்களுக்கு பணம் தருகிறேன், நீங்கள் ஹஜ்ஜுக்கு போங்க என்று அனுப்பி வைத்தால் அது மார்க் அடிப்பில் தப்பு கிடையாது, அது தாராளமாக செய்யலாம். ஏன்னா இதில் மார்க்கத்துக்கு முரணான எந்த அம்சங்களும் கிடையாது. ஹஜ்ஜுக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம், நமக்கு இயலலை, ஒருவர் நமக்கு பணம் தருகிறார். அது மாதிரி உம்ராவுக்கு போகணும்னு நினைக்கிறோம், நமக்கு இயலலை, பணம் வேணுமா இல்லையா, பணம் இல்லை, ஒரு ஆள் நிறைய பணம் வச்சிருக்காரு, அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம தான் எத்தனை உம்ரா செஞ்சிட்டோம், எத்தனை ஹஜ்ஜு செஞ்சிட்டோம், போகாத ஒரு ஆளுக்கு பணத்தை கொடுப்போமே, அவராவது அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி விட்டு வரட்டும், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பார்க்கட்டும், புனித இடத்துக்கு போய்விட்டு வரட்டும் என்ற அடிப்படையில் ஒருவருக்கு உதவி செய்தால் அது வரவேற்க தகுந்த விஷயம்தான் அது. ஏன்னா ஏன் இவர் கொடுக்குறாரு, அவர் நினச்சா அந்த காசை வச்சுக்கலாம் தானே, அப்போ ஒரு இபாதத்தை செய்யட்டும், அவருடைய ஆசைகள் நிறைவேறட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த ஒரு நற்காரியங்களில் வந்துவிடும். இதை நம்ம குறை சொல்ல முடியாது, இது தவறே கிடையாது. அதே நேரத்தில் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஹஜ்ஜு வணக்கம் செய்ய மாட்டாங்க, இவங்க உம்ராவுக்கு போக மாட்டாங்க, ஆனால் பணத்தை கொடுத்து அடுத்தவங்க அனுப்பி வச்சுட்டு அந்த நன்மை நமக்கு கிடைச்சிரும், நம்ம போக வேண்டியதில்லை என்ற மாதிரியான சிந்தனை இருக்கும். அப்படி கிடையாது. நீங்கள் உங்களுக்கு உம்ராவுடைய நன்மை கிடைக்கணும்னா நீங்கள் தான் உம்ரா செய்யணும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு காசை கொடுத்து உம்ரா பண்ணிவிட்டு நமக்கு உம்ரா செஞ்ச நன்மை ஒன்று கிடைக்கும்னு சொன்னால் அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் உம்ரா செய்யணும் நீங்கள் செய்யுங்க, நீங்கள் ஹஜ்ஜு செய்யணும் நீங்கள் செய்யுங்க. அது மாதிரி சில பேர் சொல்கிறேன், எங்கள் உமாவுக்கு ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி விடுறது, உமாவுக்கு ஹஜ்ஜு செய்யுங்க, என் அண்ணன் இறந்து போயிட்டான், அவனுக்கு ஒரு ரெண்டு உம்ராவை செய்யுங்க, இப்படி அவங்க இவங்களுக்கு உம்ரா செய்கிறதுக்காக அடுத்த ஆள் அனுப்பி வைக்கிறது, இதெல்லாம் வந்து மார்க் அடிப்பில் தவறு. யாரும் யாருக்கும் உம்ரா செய்ய முடியாது, யாரும் யாருக்கும் ஹஜ்ஜு செய்ய முடியாது. வேணா பெத்த மகன் தன்னுடைய தந்தை தாய் தந்தையினர்கள் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் விட்டு இருந்தால் மகன் என்ன செய்யலாம், அந்த பெற்றோருடைய குழந்தைகள் பெற்றோர்கள் சார்பில் ஹஜ்ஜை செய்யலாம். உம்ரா செய்யணுங்கிற நியத்து வச்சு அதை நிறைவேற்ற முடியாமல் மௌத்தா போயிருந்தாங்கன்னா அந்த சந்தர்ப்பங்களில் உம்ராவை மகன் மகள் நிறைவேற்றலாம். இதுதான் இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணுமே தவிர, இதை வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் மாதிரியான ஒரு நிலைகளை நம்ம இதை உருவாக்கிடக்கூடாது. பெண்கள் பருதா அணியும் போது முகத்தை மறைக்க வேண்டுமா அல்லது மறைக்க தேவையில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து சர்ச்சையாக இருக்கிறது, பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது, அது ஹராம். எந்த அளவுக்கு அது ஹராமுடைய நிலைகள்ல ரெண்டாவது நிலையாம் சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களாக புதிது புதிதாக ஹராமை கண்டுபிடிக்கிறார்கள். இப்படி கண்டுபிடித்து மூமினான பெண்களை எல்லாம் ஹராமிகளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அதான் நடக்கும், புதுசு புதுசாக ஹராம கண்டுபிடிச்சா என்ன நடக்கும், இப்போ தாடி வைக்கிறீங்க, திடீர்னு ஒருத்தன் வர்றான், அவனுக்கு தாடி வைக்கிறது பிடிக்கலை, அவன் தாடி வைக்கிறது ஹராமுன்னு சொன்னால் என்ன ஆகும், 50 பேர் நம்ம ஹராமி ஆயிடுவோம். இந்த மாதிரி ஒரு ஃபித்னா தான் இது. பெண்கள் முகத்தை மூடுவது ஹராம் என்று அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ சொல்லவே இல்லை. அப்போ நீ எதுக்கு சொல்கிற, இரண்டாம் நிலையில ஹராம் என்று நாங்கள் கண்டுபிடித்திருக்கோம், அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு குப்பையில போடு. இதை வச்சுக்கிட்டு மூமின்களுடைய ஈமான் விளையாடுற, மூமீனான பெண்களை ஏன் ஹராமிகளை ஆக்குகிறாய்? அப்ப இப்படிப்பட்ட ஒரு கருத்து வருகிறது. ஆனா சகோதரர்களே கவனிங்க, இதுவரைக்கும் எத்தனை ஆய்வாளர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களாம் ஆய்வு பண்ணி இந்த விஷயத்துல சொன்ன முடிவு என்ன தெரியுமா? ரெண்டே ரெண்டு விஷயம். ஒன்னு, பெண்கள் கண்டிப்பாக முகத்தை மூட வேண்டும் என்று சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க குர்ஆனை வச்சு ஆய்வு செஞ்ச வகையில் அவங்க சொன்ன கருத்து. அல்லது பல அறிஞர்கள் சொன்னாங்க, ஷேக் அல்பானி போன்ற அறிஞர்கள்லாம் சொன்னாங்க, பெண்கள் விரும்பினால் முகத்தை மூடலாம், விரும்பினால் மூடாமலும் இருக்கலாம், ஜாயிஸ். ஒரு பெண் மூடினால் அது குற்றம் இல்லை. முகத்தை மூடாமல் மற்ற பகுதிகளை எல்லாம் மூடிக்கொண்டால் அதுவும் குற்றம் இல்லை, அவளுடைய விருப்பத்தில் உள்ளது என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு கருத்து தான் இஸ்லாத்துல இருக்குது, முஸ்லிம்களிடத்துல இருக்கிறது. ஆனா இன்னைக்கு சொல்றாங்களே, பெண்கள் முகத்தை மூடுவது ஹராம், அது நிரந்தர நரகத்துக்குரிய காரியம். இப்படி ஒரு இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நல்ல மக்கள் யாருமே சொல்லல, எந்த ஹதீஸின்களும் சொல்லல, எந்த இமாம்களும் சொல்லல, எந்த அறிஞர்களும் சொல்லல. இது நம்ம காலத்துல உருவான பிதாத். இந்த கருத்து என்ன கருத்து? பிதாத். பிதாத்னா புரியுதா? புதுமை, மார்க்கத்தின் பெயரால் புதிய கருத்து, நபிகளார் காட்டாத வழி. அந்த மாதிரி முஸ்லிம்களை மூமின்களுடைய ஈமானோடு விளையாட வேண்டும், அவர்களை ஹராமிகளாக காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் உருவான விஷயம்தான் முகத்தை மூடுவது ஹராம் என்ற ஃபத்வா. இப்ப உருவாயிருக்கு, 1400 வருஷங்களுக்கு பின்னாடி தமிழகத்துல இப்ப உருவாயிருக்கு இந்த கருத்து. சரி, இது அல்லாஹ் ரசூல் அங்கீகரிக்கிறாங்களா? நேரடியா இதுக்கு மாத்தமா ஹதீஸ் இருக்குது, புகாரியில உள்ள ஹதீஸ். நான் சொல்றேன் கவனிங்க, நீங்களும் எடுத்து பாருங்க. அந்த ஹதீஸை சொல்லும் போதே அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் விளங்கி விடுவீர்கள், சாதாரண எல்லாருக்கும் புரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஹ்ராம் அணிந்தவர் தொப்பி அணிய வேண்டாம், இஹ்ராம் அணிந்தவர் தலைப்பாகை அணிய வேண்டாம், இஹ்ராம் அணிந்தவர் கால் சட்டை அணிய வேண்டாம், இஹ்ராம் அணிந்தவர் தைக்கப்பட்ட ஆடை அணிய வேண்டாம், இஹ்ராம் அணிந்தவர் நறுமணம் பூச வேண்டாம். இவ்வளவும் வருது. இப்படின்னா என்ன அர்த்தம்? இஹ்ராம் அணிந்தவர் தொப்பி அணியக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இஹ்ராம் அணியாதவர் தொப்பி அணியலாமா கூடாதா? அணியலாம். இஹ்ராம் அணிந்தவர் கால் சட்டை அணிய வேண்டாம் என்றால் பேண்ட் போடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஹ்ராம் அணியாத நிலையில போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு விளங்குதா? இஹ்ராம் அணிந்தவர் நறுமணம் பூசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? மற்ற நேரம் நறுமணம் பூசிக்கொள்ளலாம். மற்ற நேரங்களில் எதை ஆல்ரெடி இயல்பா செய்யலாமோ அதெல்லாம் இஹ்ராம்ல செய்யாத என்ற அடிப்படையில் நபி அவர்கள் பல விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்துல தான் சொன்னார்கள், இஹ்ராம் அணிந்த பெண் முகத்திரை அணிய வேண்டாம். என்ன சொன்னாங்க? இஹ்ராம் அணிந்த பெண் முகத்திரை அணிய வேண்டாம். அப்ப இஹ்ராம் அணியாத பெண் முகத்திரை அணியலாம். தெளிவா ஹதீஸ்ல இருக்குதா? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் உள்ள ஹதீஸ். இப்படி ஹதீஸ்ல இருந்தா ஹதீஸ் மேல உள்ள நம்பிக்கை உள்ளவருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு மேல ஒரு மதிப்பு உள்ளவங்களுக்கு என்ன வரணும்? நம்முடைய கருத்தை விட ஹதீஸ் தான் முக்கியம் என்று சொல்லி ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முடிவெடுக்கணும். ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு ஹதீஸ் எல்லாம் பெரிய விஷயமே இல்லை, அவங்க மனவீச்சை தான் அவர்களுக்கு, ஹவா தான் பெரிதாக தெரிகிறது. என்ன? பெண்கள் முகத்தை மூடுறது பார்த்தா அது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கல பெண்கள் முகத்தை மூடுறது. ஏன்னா சில பேர் என்ன செய்யறான், பொம்பளை பஸ்ல புர்கா போட்டுக்கிட்டு நுழைஞ்சிடறானா, முகத்தை மூடிக்கிட்டு ஃபித்னா பண்றானா, அதுக்காக நம்ம முகத்தை மூடுறது தப்புன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா முகத்தை திறந்துட்டு தான் நிறைய பொம்பளை ஃபித்னா பண்ணிட்டு இருக்கிறாளுங்க, அதுக்காக முகத்தை திறக்கிறது ஹராமும் பியா? இதுவா மார்க்கத்துல உள்ளது? அப்ப இந்த மாதிரியான சிந்தனைகள்ல என்ன செஞ்சிடறாங்கன்னா, வரம்பு மீறி ஹதீஸ்ல அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தையே ஹராம் என்று ஃபத்வா கொடுத்து, நபிகளார் அனுமதிச்ச காரியத்தை செய்யக்கூடிய பெண்களை எல்லாம் இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு கெட்ட வழியை சமுதாயத்தில் ஏற்படுத்தி விடுகிறார்கள். இது தவறான ஒரு வழிமுறை. கேட்டா அவங்களுடைய தவறான சிந்தனை வரும், என்ன இந்த ஹதீஸை வந்து இப்படி வழங்கக்கூடாது, இது குரானுக்கு முரண். குரான் எங்கப்பா குரானுக்கு முரண்? குரான்ல அல்லாஹ் வந்து எங்க பெண்கள் முகத்தை மூடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான் அப்படி ஏதாவது ஒரு வசனம் இருக்குதா? அப்படி ஒரு வசனமும் கிடையாது, ஒரு வசனமும் கிடையாது. இவங்களாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கு புது புது கருத்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த மாதிரியான விதத்துகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்ம கவனமாக இருக்க வேண்டும். விரும்பினால் மூடுங்கள், பெண்கள் முகத்தை மூடுறது அனுமதி, மூடுனா உங்க உரிமை, மூடாம திறந்தால் அதுவும் உங்களுடைய உரிமை. பருதா வந்து எந்த கலர்ல வேணா இருக்கலாம், கருப்பு கலர்ல தான் இருக்கணும் அவசியம் இல்லை. அது உடலை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், பருதா உடம்ப மறைக்கணும். அதே நேரத்துல பர்தா போடுறது எதுக்கு? அந்நிய ஆண்களுடைய பார்வையை தடுக்கிறதுக்காக தான். சில பேர் பர்தா போடுவாங்க, அம்புட்டு பேருடைய பார்வை இழுக்கிறதுக்காகவே பர்தா போடுவாங்க. அந்த பர்தா அப்படி இருக்கும், ஒரே அலங்காரம் என்ன, டிசைன் என்ன, எந்தெந்த இடத்துல டிசைன் போடக்கூடாது, அந்தந்த இடத்துல டிசைன் போடுறது. அப்ப இது வந்து பர்தாவே கிடையாது. பர்தா என்பது மறைக்க வேண்டும், பிறருடைய பார்வையை தடுக்கக்கூடிய கவசம், அந்த அடிப்படையில் பர்தா இருக்க வேண்டும். அது எந்த கலரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பின்னாடி
பக்கத்துல
வர்றவங்க ரொம்ப நெருக்கமா நிக்கிறாங்களா,
ரெண்டு பேர் நிக்கிறோம் அப்படின்னா இடையில வந்து உள்ள ஒரு மந்த நிக்கிறாங்க, நம்மளுடைய தொழுகை வந்து ரொம்ப இடைஞ்சலா இருக்கிற மாதிரி
தெரியுது. அதாவது சகோதரவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சில பேர் நெருக்கமாக நிற்கிறோங்கிற பேரில் வந்து இடம் இல்லாத அளவுக்கு ரொம்ப நம்மளை நெருக்கிறாங்களே, அப்போ நம்ம நிம்மதியாக தொழ முடியாத ஒரு நிலை வருகிறதே அப்படின்னு கேட்குறாங்க. இதை இந்த சஃப்புங்கிறதெல்லாம் இடம் பொருள் ஏவலை வச்சு எல்லாரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம், பக்கத்தில் உள்ள ஆள் கரெக்டாக ஃபாலோ பண்ணனா நமக்கு இடைஞ்சல் தான், இடைஞ்சல் தானே. அதனால எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும், நம்மளே பார்க்கணும் நார்மலாக இந்த இடத்துல வந்து நம்ம நிற்க முடியுமா. ரெண்டு பேர் தான் நிற்கிறாங்க, ரெண்டு பேருக்கு தான் தகுந்த இடம் அது. இதில் போய் நம்ம இடையில போய் நின்றோம் சொன்னால் அது இடைஞ்சலாக போகுமே, நெருக்கடியாக போகுமே சொல்லி அவங்க என்ன செய்யணும், அதை புரிஞ்சு அவங்க நடக்கணும். ஆனால் அவங்க புரியாமல் அப்படி நடக்கிறாங்கன்னு வைங்க, அப்போ நம்ம என்ன செய்யறது, கத்தி எடுத்து சண்டவா போட முடியும், தொழுக சரி போய் தொலைகிறாங்க, நம்ம பொறுத்துக்கொண்டு செல்ல வேண்டியது அவ்வளவுதான், பொறுத்துக்கிட்டு சகிச்சு கொண்டு நாம் செல்ல வேண்டும். அந்த சஃப்ல நிற்கக்கூடிய எல்லோரும் இந்த இடத்துல வந்து போய் நிக்கலாமா என்பது நம்ம பார்க்கணும். நெருக்கமா நிக்கணும்னு சொன்னா இடிச்சுக்கிட்டு நிக்கணுங்கிறது அவசியம் இல்லை, இடைவெளி இல்லாமல் இருக்க வேண்டும். நம்ம ஊர்களில் பார்க்கறோம்ல, இங்கிட்டு ஒரு ஆள் நிற்பார், இங்கிட்டு ஒரு ஆள் நிற்பார், அதுக்கு இடையில இன்னொரு ஆள் நிக்கலாம், அந்த அளவுக்கு இடைவெளி விடக்கூடாது. அதுக்கு தான் நான் சொன்னேன், இருவருடைய கால் ஒட்டினாலே அங்க இடைவெளி இருக்காது, பக்கத்து பக்கத்தில் ரெண்டுவருடைய தோல் ஒட்டினாலே அங்கே இடைவெளி இருக்கா, இந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தால் போதும். ரொம்ப குறியிக்கிட்டு நெருக்கிட்டு அப்படி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு இடைஞ்சலை நம்ம என்ன செய்யக்கூடாது, தொழுகையாளிகளுக்கு தந்து விடக்கூடாது. சஃப்ல நிற்கக்கூடிய அனைவரும் சஃபுடைய ஒழுங்குமுறைகளை பேணி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அது சரி. அதாவது சகோதரர் அவர்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க, ரெண்டாவது சஃபே முழுமையடையில, சில பேர் மூணாவது சஃபில் போய் நிற்கிறாங்க, இது மார்க் அடிப்படையில் சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இது மார்க் அடிப்படையில் தவறு. சஃபை சரி செய்கிறதா இது? சஃபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபு முடிஞ்சாதான் அடுத்த சஃபில் நிற்கணும். ஒரு சஃபு முடியாமல் அடுத்த சஃபில் நின்றோம்னா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, அந்த அளவுக்கு நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சஹாபி பின்னாடி நின்று தொழுகிறார், சஃபில் இடம் இருக்குது ஆனால் பின்னாடி நின்று தொழுகிறார், நபியர்கள் சொன்னாங்க உன்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா சஃப்ல தான் முக்கியம். நபியர்கள் சொன்னாங்க சஃபை நீங்கள் முழுமைப்படுத்துவது தொழுகையை முழுமைப்படுத்துவது. சஃப்ல நீங்க எந்த அளவுக்கு கரெக்டா நிக்கிறீங்க, எவ்வளவு கவனமா இருக்கிறீங்க, அது வந்து உங்களுடைய தொழுகையை முழுமைப்படுத்தும், அதுவும் ஒரு தொழுகையில ஒரு அம்சம் தான் என்று நபியர்கள் சொன்னார்கள். அதனால முறை என்னன்னு கேட்டா, முதல்ல நமக்கு முன்னாடி உள்ள சஃபை முடிச்சுட்டு தான் அடுத்த சஃப்ல நிக்கணும், அதுதான் முறை. அப்படிதான் நம்ம செய்ய வேண்டும், இல்லை என்றால் நம்முடைய தொழுகையில குறைபாடு ஏற்படும். அதாவது வெளியூருக்கு பயணம் பண்ணுகிறோம், தொழுகைக்கு பாங்கு இக்காமத்து ஒரு சப்தம் நமக்கு கேட்கல, அந்த நேரங்களில் கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜமாத்தாக தொழுகலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. தாராளமாக தொழுகலாம், ஏனால் பயணிகளுக்கு நேரம் வக்துங்கிறது பல விஷயங்கள்லாம் அனுமதி இருக்குது. பள்ளிவாசல்கள் தான் கரெக்டாக போகணுங்கிறது கிடையாது, அந்த குறிப்பிட்ட லொஹரில் தான் லொஹரை தொழுகணும், அசர் அசரில் தான் தொழுகணும், மகரிப மகரிபில் தான் தொழுகணும், இஷா இஷாவில் தான் தொழுகணும் அப்படிங்கிற நிபந்தனைகள்லாம் கிடையாது. பயணத்தில் கொஞ்சம் அனுமதி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு பேர் நீங்கள் பயணம் செய்கிறீர்கள், ரெண்டு பேர் பயணம் செய்யக்கூடிய ரெண்டு பேரை பார்த்து நபி அவர்கள் சொன்னாங்க, வல் யஉம்மக்குமா அக்பருக்குமா, உங்களில் பெரியவர் உங்களுக்கு இமாமத் செய்யட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு பேர் இருந்தால் கூட பயணத்தில் ஒரு ஆள் இமாமா இருக்கட்டும், ஒரு ஆள் பின்னாடி நின்று தொழுகட்டும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் கணவன் மனைவியா இருக்கிறீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்யலாம், தாராளமாக நீங்கள் இமாம செய்ய உங்களுடைய மனைவி உங்களுக்கு பின்னால் நின்று தொழுகலாம். ஆனா மனைவி பின்னாடி தான் நிக்கணும், நம்ம மனைவி தானே என்று சொல்லி நமக்கு பக்கத்துல எல்லாம் நிக்க வைக்க கூடாது. ஆமா, ஏன்னா பெண்கள் தொழுகையின் என்று வந்து விட்டால் மனைவியாக இருந்தாலும் பின்னாடி தான் நிக்கணும். ஏன்னா ரெண்டு ஆம்பளை இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அப்ப எப்படி தொழுவாங்க? இமாமுக்கு பக்கத்துல நிப்பார் அவர், இமாமுக்கு பக்கத்துல வலதுபுறத்துல அந்த ஒரு மாமும் நிப்பாரு. அது மாதிரி நிக்க முடியாது மனைவி, ஏன்னா அவர் பெண்ணாக இருக்கிற காரணத்தினால் அவங்க என்ன செய்யணும், பின்னாடி தான் நிக்கணும். ஒரு கேப் விட்டு அவங்க பின்னாடி நிக்கணும், நம்ம முன்னாடி நின்று நம்ம தொழுகலாம், அது தவறு கிடையாது.
பெண்களுக்கு ஆண் இமாம் தொழ வைக்கிறாங்க, அவர் வந்து தவறு பண்ணிட்டாரு தொழுகையில, அது பெண்கள் வந்து எப்படி சுட்டி காட்டுவாங்க?
சரி சகோதரவங்க, நல்ல கேள்வி கேட்கிறாங்க. ஆண் இமாமாக தொழுகை நடத்துகிறார், பெண்கள் பின்னாடி நின்று தொழுகிறார்கள், இமாம் செய்யக்கூடிய தவறை பெண்கள் எப்படி சுட்டி காட்டுவார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்விக்கு நபி அவர்கள் நேரடியாகவே பதில் சொல்லியிருக்கிறார்கள். தொழுகையில ஏற்படக்கூடிய அந்த தவறை, இமாம் செய்யக்கூடிய தவறை ஆண்கள் எப்படி சுட்டி காட்டுவாங்கன்னா, தக்பீர் எப்படி சொல்லுவாங்க, அல்லாஹ் அக்பர், சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ் சொல்லலாம், தக்பீர் சொல்லலாம், இப்படி சொல்லி இமாமுடைய தவறை ஆண்கள் சுட்டி காட்டுவார்கள். ஆனால் பெண்கள் எப்படி சுட்டி காட்ட வேணும், தஸ்வீக், அவங்க கைத்தட்டு, தப்பு செஞ்சிருக்கிறாரு, ஆண்கள் யாரும் சரியா கவனிக்கல, பெண்கள் பின்னாடி இருக்கிறாங்கன்னா அவங்க சத்தம் போட தேவையில்லை, சத்தம் போடக்கூடாது இப்படின்னு ஒரு தட்டினா போதும். இதுதான் பெண்கள் வந்து அந்த தவறை சுட்டி காட்டக்கூடிய முறை.
முன்னாடி ஜமாத் செய்யலாம், முன்னாடி டியூட்டிக்கு போறாங்க, அதுக்கு முன்னாடி ஜமாத் செய்யலாம்.
சகோதரவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இக்காமத்துக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, கடமையான தொழுகைக்கு என்று ஒரு நேரம் இருக்கிறது, அந்த தொழுகைக்கு இக்காம சொல்வதற்கு முன்பாகவே நாம் தொழுது விட்டு நாம் வேலைகளுக்கு செல்லலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. முடிந்த அளவு ஜமாத் தொழுகையிலோடு நம்ம தொழுகிறதுக்கு தான் நம்ம முயற்சிக்கணும், அதுதான் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு, அதுதான் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஜமாத்தோட நம்ம தொழுகணுங்கிறது தான் நமக்கு மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜமாத்தை தொழுகாம பின்னாடி தொழுகிறது, முன்னாடி தொழுகிறது, இதெல்லாம் எந்த சந்தர்ப்பத்தில், இயலாத சந்தர்ப்பத்தில் தான், பயணம், நோய் இந்த மாதிரி சில காரணங்கள் இருக்கும்போது அப்போ நம்ம என்ன செய்யலாம், முன்னாடி பின்னாடி நம்ம தொழுது கொள்வது தவறு கிடையாது. அதை நீங்கள் கவனிக்கணும், நம்ம இப்படி தொழுகிறோமே, ஜமாத்தை விட்டு நம்ம முன்னாடி தொழுகிறோமே, இது சரியான காரணம் தானா, ஏன் நம்ம ஜமாத்தை தொழுதுட்டு போக முடியாதா, அது முடியுமா முடியாதாங்கிறத நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம தான் என்ன செய்யணும், முடிவு பண்ணணும். சரி நமக்கு இயலலை அப்படின்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம முன்கூட்டி தொழுதுட்டு போனா தப்பு கிடையாது. அந்த சந்தர்ப்பத்தில், இயலாத சந்தர்ப்பத்தில் முன்கூட்டி தொழுதுட்டு போனா என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில சஹாபாக்கள் அவங்களுடைய பயணங்கள் இந்த மாதிரியான சில வேலைகள் இருக்கும்போது ஜமாத் தொழுகைக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொழுதுருக்கிறாங்க. ஒரு சஹாபி தொழுதுட்டு பள்ளிவாசலில் வந்து அமர்ந்திருக்கிறார், பள்ளிவாசலில் ஜமாத் தொழுகை நடக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிச்சோனையுமே அவர் தொழுகாம அமர்ந்துட்டு இருக்கார், சஹாபாக்கெல்லாம் தொழுது முடிச்சுட்டாங்க, இவர் தொழுகாம உட்கார்ந்துருக்காருன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, நீ முஸ்லீம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, நீ முஸ்லீம் இல்லையா, அவ்வளோ பேர் தொழுகிற, நீ தொழுகாம உட்கார்ந்துருக்குற? அப்போ அந்த சஹாபி சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் வீட்லேயே தொழுதுட்டேன், அப்போ ஆல்ரெடி ஏற்கனவே தொழுதுட்டார், அதனால நான் உங்களோட வந்து தொழுகலை, சும்மா உட்காந்துருந்தேன். அப்போ தான் நபி அவர்கள் சொன்னாங்க, நீ ஏற்கனவே தொழுதிருந்தாலும், ஏற்கனவே நீ தொழுதிருந்தாலும் பள்ளிக்கு வந்தால் ஜமாத் நடக்கும்போது சும்மா உட்காரக்கூடாது, ஏற்கனவே தொழுதிருந்தாலும் அதை நீ பொருட்படுத்தக்கூடாது, ஜமாத் நடக்கும்போது ஜமாத்தோட சேர்ந்து நீ தொழுக வேண்டும் என்று அந்த சஹாபிக்கு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து நமக்கு இன்னொரு விஷயமும் விளங்குது, என்னன்னு சொன்னால், சஹாபாக்கள் சில காரணங்களுக்காக அவங்க இஷா தொழுகை முன்கூட்டியே தொழுதுருக்கிறாங்க, அதை நபி அவர்கள் குறை சொன்னாங்களா, அதை குறை சொல்லலை. இன்னொரு சம்பவம் இருக்கிறது, ஒரு சஹாபி தொழுது கொண்டு தொழுது விட்டு முன்கூட்டியே தொழுது விட்டு என்ன செய்கிறார், போகிறார், போகும்போது பள்ளிவாசலை கடந்து செல்கிறார், அப்போ முஸ்லீம்கள்லாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள், அப்பையும் நபி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பள்ளிவாசலை நீ கடந்து போற அப்படிங்கிறப்ப வந்து ஜமா தொழுகை நடக்குதுன்னா நீ தொழுதுட்டு தான் போகணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம பள்ளியில இல்ல, பள்ளிவாசல கடந்து போகல, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நமக்கு வந்து முன்கூட்டியே தொழுதுட்டு போனோம்னா அது மார்க் அடிப்பில் தப்பு கிடையாது, குற்றம் கிடையாது. ஆனால் முடிந்த அளவு நம்ம எங்கே செய்யணும், ஜமாத்தோடு தொழுவதுதான் நம்ம ட்ரை பண்ணணும். எது எதுக்கும் நம்ம நேரம் ஒதுக்குறோம், என்ன இங்கே தான் முக்குக்கு முக்கு பள்ளிவாசல் கட்டி வச்சுருக்கிறாங்க. எந்த நேரத்தில் ஒரு தொழுவதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இக்காம சொன்னால் ஒரு 10 நிமிஷம் ஆகுமா, நம்ம தொழுதுட்டு போகிறதா, அது நம்ம மனசு தான் காரணம். நம்ம நீயத்து வச்சோம்னு சொன்னால் நம்ம ஜமாத்தோடு தொழுவதுக்கு எவ்வளோ என்ன செய்யலாம், முயற்சி செய்யலாம். தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்குமே, ஆனால் அந்த நேரத்தில் நம்ம இப்படி செய்து கொண்டால் தப்பு கிடையாது. தனியா ஒரு ஆள் வர தொழுவ
முடிஞ்சோனே
தொழுகை முடிந்தவுடன் வருகிறார் பள்ளி வாசலுக்கு, நடந்துட்டு இருக்குது. சரி சரி,
ஒரு மட்டும் வராது வரும்போது எந்த தொழுவோம்.
சரி, அதாவது சகோதரன் என்ன கேக்குறாங்கன்னா, தொழுகை வந்து முடியக்கூடிய நிலையில இருக்குது, தொழுகை நடந்து கொண்டு இருக்கிறது, ஒருவர் மட்டும் என்ன செய்கிறார், வருகிறார். இப்போ அவர் வந்து எந்த இடத்துல நின்று தொழுக வேண்டும், சஃபு வந்து முன்னாடி உள்ள சஃபு முடிஞ்சிருச்சு, ஆட்களே இல்லை, இப்போ அவர் அடுத்த சஃபில் நின்று தொழுகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக தொழுகலாம், ஏன்னா முன்னாடி வந்து ஆள் இல்லாமல் இருக்கும்போது அந்த சஃபை விட்டு விட்டு பின்னாடி நின்றால் தான் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. முதல் வந்து சஃபெல்லாம் முழுமையாக ஆயிடுச்சு, அப்போ நம்ம தாராளமாக என்ன செய்யலாம், நிற்கலாம். அது வந்து தவறுகள். முதல் வரிசை என்ன சொன்னா, அங்கே நம்ம நிக்கலாம், தாராளமா நிக்கலாம், தப்பு கிடையாது. அது எங்க நிக்கிறது அப்படின்னு கேட்டால், சஃபுக்கு நடுவுல தான் நிக்கணும், சஃபுக்கு நடுவுல தான் நிக்கணும். நடுவுல நின்ற பிறகு வரக்கூடியவர்கள் சஃபுடைய வலப்புறத்தை என்ன செய்யணும், பூர்த்தி செய்யணும். அப்புறம் இடப்புறமா என்ன செய்யலாம், பூர்த்தி செய்யலாம். இதுதான் வரக்கூடியவர்கள் பேணக்கூடிய ஒழுங்கு முறை. அடுத்த கேள்வி,
ஊர்ல இந்து பெண்கள்லாம் பூ வைக்கிற மாதிரி முஸ்லீம்களும் வைக்கிறாங்க,
பெண்கள் பூ வைக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. பெண்கள் அலங்காரம் செய்யலாமான்னு கேள்வி கேட்டா நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம், அதே பதில் தான் இது. பெண்கள் லிப்டிக் போடலாமா, கண்மை பூசலாமா, பெண்கள் கலர் பவுடர் பூசலாமா, அப்படிலாம் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், அதெல்லாம் செய்யலாம், வீட்டுக்குள்ள செய்யலாம், வீட்டுக்குள்ள அதை பயன்படுத்தி கொள்ளலாம். கணவனுக்கு முன்னால் நெருங்கிய இரத்தபம், திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்ட நெருங்கிய இரத்தபந்த உறவுகளுக்கு முன்னால் அது மாதிரியான அலங்காரங்களை அவர்கள் செய்து வெளிப்படுத்தினால் அது தவறு கிடையாது. ஆனால் இதே காரியத்தை அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடிய வகையில் அவர்கள் செய்தால் அது மார்க்கத்தில் தவறாகிவிடும். அந்த அடிப்படையில் தான் பூ வைக்கணும். பூ வைக்கிறதுங்கிறது ஒரு அலங்காரம், என்ன அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடிய வகையில் பூவை தொங்க விட்டு கொண்டு சென்றால் இது அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் திருக்குறானில் என்ன சொல்கிறான், வலா யுபுதீன ஜீனத்தஹுன்ன, பெண்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பெண்கள் ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது, அந்த மகரமான உறவுகளுக்கு மத்தியில் தான் அப்படி அவங்க வெளிப்படுத்தி இருக்கலாம். அப்போ அந்த பூ என்ன செய்யக்கூடாது, அவங்க அது அலங்காரமாக இருக்கணும், அலங்காரமாக இருக்கணும், வெளிப்படுத்தக்கூடாது. சில நேரங்களில் அவங்க மறைச்சு தானே வச்சிருக்கிறாங்க, பர்தாக்குள்ளெல்லாம் பூவை மறைச்சி வச்சுக்கிட்டு போவாங்களே அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரியான அது வந்து இப்போ அலங்கார பொருளாக மட்டும் இல்லை, ஒரு வாசனை பொருளாகவும் இருக்குது. பூங்கிறது என்னது, ஒரு வாசனை பொருளாகவும் இருக்கிறது. பெண்கள் நறுமணம் பூசுறதை பற்றி நபியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இரவு தொழுகைக்கு பெண்கள் நறுமணத்தை பூசிக்கொண்டு வர வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ இரவு நேரத்தில் அவங்க நறுமணம் பூசுறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பெண்கள் பூ வைத்துக்கொண்டு இரவு நேரங்களில் தான் வெளியே சுற்றுறாங்க, அது தவறு தான். அது அதை வந்து பெண்கள் கொஞ்சம் என்ன செய்யணும், பார்த்துக்கிறணும். ஆண்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த மாதிரி போகக்கூடிய நிலை இருந்தால் அப்போ இந்த மாதிரியான நறுமணங்கள் பூசாமல், இந்த மாதிரி நறுமண பொருட்களை பூக்களை போட்டுக்கொண்டு செல்லாமல் அதை அவர்கள் தவிர்த்து கொள்வது நல்லது.
சஜிதா போகும்போது கை முத வைக்கணுமா, முட்டிக்கால
முதவா? சஜிதாவுக்கு போகும்போது முதல் கையை வைக்கணுமா, முட்டிக்கால வைக்கணுமான்னு கேட்குறாங்க. சஜிதாவுக்கு போகும்போது நம்ம முதல் கையை தான் வைக்கணும். கையை வைத்த பிறகு நம்ம என்ன செய்யணும், முட்டியை வைக்க வேண்டும். இதுதான் நபி வழி. ஹதீஸ்களில் இந்த அடிப்படையில் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு. சொல்லுங்க, சரி சகோதரர், அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சுன்னத்து பண்றதுக்கு குரான்லயோ ஹதீஸ்லயோ ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. குரான்ல இல்லை, தெளிவாக அது நேரடியாக சொல்லப்படலை, ஆனால் ஹதீஸ்களில் அது நிறைய வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. புகாரியில முஸ்லீம்ல பல நூற்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் இயற்கையாக இயல்பாக செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடியே மக்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு தூய்மையான காரியமாக சில காரியங்கள் பார்க்கப்பட்டது. பல் வளர்க்கிறது, நகத்தை வெட்டுறது, அக்குள்ள உள்ள முடிய களையிறது, இதெல்லாம் இஸ்லாம் வருவதற்கு முன்பே தூய்மையாக இருக்க விரும்பிய மக்கள் இதை ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் கடைபிடித்த ஒரு வழிமுறை தான் சுன்னத் செய்வதும். இதுவும் இஸ்லாத்தில் உள்ள ஒரு வழிமுறை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதை அனுமதிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த அடிப்படையில் முஸ்லிம்களாகி நாம என்ன செய்யறோம், சுன்னத் செய்து கொண்டிருக்கிறோம்.
அந்நிய பெண்களோ நம்ம சொந்தக்காரங்களோ பெண்களா இருக்க அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து சேட் பண்ணலாமா? நிறைய மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க, சொந்தக்காரங்கள்ட்ட சேட் பண்ணிட்டு இருக்காங்க, அது கூடுமா? இஸ்லாத்துல
இருக்கிறாங்க. நீங்க இந்த ஃபேஸ்புக் வந்திருக்கு, அதுல அந்நிய பெண்களோடு ஆண்கள் என்ன செய்யறாங்க, சேட் பண்றாங்க. அது வந்து தன்னுடைய சொந்தக்கார பெண்மணி அப்படின்னு பல காரணங்களை சொல்லி கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மார்க் அடிப்பில் கூடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணுக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறது நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் இடத்துல எப்படி நடக்கணும், ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆண் இடத்துல எப்படி நடக்கணும், நபி அவர்கள் சொன்னாங்க, எந்த ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணிடத்தில் தனியாக இருக்கும்போது போகக்கூடாது. போகலாமா? போகக்கூடாது, தனிமையில் இருக்கக்கூடாது. தனிமையில் இருந்தால் மூணாவது யார் வருவான்? சைத்தா வந்துடும். ஏன்னா அவன் தனிமையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். எங்கடா இவங்க தனியா இருக்கிறான், ஒரு ஆணும் பெண்ணு எங்க தனியா இருக்கிறான்னா அங்க மூணாவது என்ன செய்வான், சைத்தா வந்துருவான். நீனும் நல்லவன் தான், அவளும் நல்லவன் தான், ஆனா ரெண்டு பேரும் தனியா இருந்தா உங்க ரெண்டு பேர்கிட்ட சைத்தா வந்துருவான். அவன் நல்லவனா? அவன் கெட்டவன். அவன் வந்து அவன் நம்மளுக்கு எடுத்து விட்டுருவான். இது நடக்கும் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. அதனால நிறைய இடங்கள் நடக்குது. எங்கெங்கெல்லாம் ஆணும் பெண்ணும் தனியா நடக்கிறாங்களோ அங்கே சைத்தான் வந்து அவருடைய கற்பை சூறையாடி விடுகிறான், அவர்கள் ஒழுக்கத்தை தவறி விடுகிறார்கள். அப்ப இந்த சாட்டிங்கிறது அதுவும் தனிமை தானே? ஏன் நபி அவர்கள் தனிமையை தடை செய்யறாங்க? தனிமையில் இருக்கும்போது தப்பு செய்ய தப்பு செய்வாங்க, பல எண்ணங்கள் வரும். அதே நேரத்தில் நிறைய மக்கள் இருக்கும்போது தனிமை இல்லாமல் இருக்கும்போது தவறு செய்ய எண்ணம் வராது. மனசுல இருந்தா கூட அங்க ஒண்ணும் பேசவும் முடியாது, நடக்கவும் இயலாது. சாட்டிங்ல அது நடக்கும், ஏன்னா அது தனிமையா இல்லையா? நீங்க பேசுறது அவளுக்கு மட்டும்தான் வழங்கும், அவங்க உங்கள்கிட்ட செய்தி பரவுனா அது உங்களுக்கு மட்டும்தான் வழங்கும். அப்பனா இது தனிமை. அப்ப இதை நபி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். இதுதான் நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, அல் மந்திகு பில் லிசான். அதாவது ஆதமுடைய மகன் பல வழிகளில் உபச்சாரம் செய்கிறான். உபச்சாரம் என்பது ஒரு அந்நியானும் ஒரு அந்நிய பெண்ணும் சேர்ந்தால் மட்டும் உபச்சாரம் அல்ல. தவறான காட்சியை பார்ப்பது கண் செய்யும் உபச்சாரம், தவறான பேச்சுக்களை பேசுவது நாக்கு செய்கிற உபச்சாரம் நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த சாட்டிங் என்னது? ஒரு அந்நிய பெண்ணோடு, ஹலால் இல்லாத ஒரு பெண்ணோடு நாம் இப்படி பேசுவது, அது வந்து என்னத்தை பேசினாலும் சரி அது வந்து தவறுதான். அது கடைசியில் எங்க போய் முடிக்கும்? விபச்சாரத்தில் கொண்டு போய் என்ன செய்யும், விட்டுரும். அது வந்து பெண்களுக்கும் பாதுகாப்பானது இல்லை. அதனால அது மார்க் அடிப்பில் தவறு, அதை நம்ம செய்யக்கூடாது. சகோதரவங்க என்ன சொல்றாங்கன்னா, மார்க்க அறிஞர்கள் என்ற பெயர்ல பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆள் இன்னொரு ஆளுடைய தனிப்பட்ட விஷயங்களை எல்லாம் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது மார்க் அடிப்பில் கூடுமா அப்படின்னு கேக்குறாங்க. இது மார்க் அடிப்படையில் கூடாது என்பது உங்க எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அந்த கூறுகட்ட ஆலிம்சாமார்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? அவங்க ஒரு ஆளுடைய தனிப்பட்ட விஷயத்தை பேசுறாங்கன்னா அந்த அளவுக்கு கொள்கை என்று பல விஷயங்களை பேசக்கூடியவர்களுக்கு அடுத்தனுடைய தனிப்பட்ட விஷயத்தை பேசக்கூடாதுங்கிற எல்கேஜி விஷயம் தெரியாம இருக்குது. அப்ப இவன் என்ன கொள்கைவாதி, இவன் என்ன இஸ்லாத்தை தெரிந்தவன், உனக்கு சாதாரண முஸ்லீமுக்குரிய விஷயம் தெரியலையே. நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, மண் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லா, ஒரு முஸ்லீமுடைய குறையை மறைத்தால் அவனுடைய குறையை அல்லாஹ் மறைப்பான். அப்படிதானே? அப்ப நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது என்ன, ஒரு முஸ்லீம் விட்ட ஒரு குறை வந்தா மறைக்கணும். புறம் பேசுறது அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கான். வலா எகுத்த பாலுக்கு பாலா, உங்களில் ஒருவர் இன்னொருவர் புறம் பேச வேண்டாம். புறம்ங்கிறது என்ன, இருக்கிற தீங்கா, இருக்கிற தப்பா, இல்லாத தப்பா? ஒரு ஆளை பத்தி ஒரு ஆள் புறம் பேசுறாங்க, இருக்கிறவன் தான் செஞ்ச தப்பத்தான் இவர் பேசிட்டு இருக்கிறாரு. இல்லாதத பேசல, நம்ம இல்லாத பேசுறோமா இருக்கிறதான் பேசுறோம், இது தப்பா சரியா? தப்பு. இருக்கிறத பேசினாலும் தப்பு. அல்லாஹ் ஹராம் ஆக்கி இருக்கிறான் பேசாத, அதை எந்த அளவுக்கு ஹராம் ஆக்கி இருக்கிறான், இறந்து போன தன்னுடைய சகோதரனுடைய இறைச்சியை திம்பியா நீ அப்படின்னு நல்லா கேட்கிறான். ஒரு முஸ்லிமான சகோதரனை பத்தி நீ புறம் பேசினால் அவன்கிட்ட உள்ள தவறுகளை கூட அவன்கிட்ட சொல்லாம நீங்க மற்றவரிடத்துல பேசிக்கொண்டால் அப்ப அவனுடைய இறைச்சியை நீ திங்கிற. உன் அண்ணன் செத்து போய் கிடக்கிறான், உன் அண்ணன் உன் தம்பி செத்து போய் கிடக்கிறான், அப்ப நீ எவ்வளவு கவலையில இருப்ப, உன் கண் எப்படி கலங்கும். அந்த நேரத்துல கைய அறுத்து பீஸ் பீஸா போட்டு சிக்கன் 65 மாதிரி மசாலா போட்டு பொறிச்சு திம்பியா நீ நல்லா கேட்கிறான். இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சா அவன் லூசும்போம், ஒரு அறிவுள்ள மனுஷன் இந்த மாதிரி செய்ய மாட்டான். அப்ப நீ அப்படி செய்யாது. ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்பி இருக்கிறான், என்ன நம்பி இருக்கிறான், அப்ப அவன் மேல நீ நேசம்ல வைக்கணும். அவனுடைய குறையை நீ எப்படி வெளிப்படுத்துவ? இப்படி இது வந்து குர்ஆன் ஹதீஸ்ல வந்து சொல்லித்தரப்பட்ட ஒரு விஷயம். அப்ப நீங்க தான் என்ன செய்யணும், விழிப்புணர்வோட இருக்கணும். யாராவது இது தௌஹீதுங்கிற பேர்ல, அல்லது நாங்கள் கொள்கைவாதிகள் என்ற பெயரில், கொள்கை பிடிப்புள்ளவர்கள் என்ற பெயரில் மற்ற அறிஞர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை எடுத்து கேவலமாக பேசுவாங்கன்னா அவங்க, நீங்கள் விளங்கிக்கோங்க, அவங்க குர்ஆன் ஹதீஸுங்கிற வட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க குர்ஆனை இசை 1000 பேசட்டும், மணிக்கணக்கில் பேசட்டும், என்ன பேசட்டும், நீவன் குர்ஆன் ஹதீஸை சொல்ல தகுதியற்றவன், குர்ஆனை இசை விட்டு அவன் வெளியே போய்விட்டான், அவன் பிதாத்வாதி. எனது பச்சையான அடையாளம் இல்லைங்க, தெளிவான அடையாளம் இல்ல. ஒரு முஸ்லிமுடைய தனிப்பட்ட குறையை எடுத்து பேசுறான்னா நீ எப்படி உண்மையாளனாக இருப்பாய்? நீ எப்படி அல்லாஹ் ரசூலுடைய ஹுர்மத்தை பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பாய்? அந்த முஸ்லிமுடைய கண்ணியத்தை தான் நபி அவர்கள் காபாவுடைய அந்தஸ்து அளவுக்கு உயர்த்தினாங்க. காபா எப்படி கண்ணியமானது, மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானது, துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமானது, அந்த துல்ஹஜ் பிறை பெருநாள் எப்படி புனிதமானது, அது மாதிரி முஸ்லீமுடைய கண்ணியம் புரியமானதுன்னு சொன்னா அந்த கண்ணியத்துல ஒரு ஆள் கை வைக்கிறான்னா அப்ப இதுவே ஆதாரம், இவன் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் செய்ய துணிவான், இவனை நம்ம நம்ப இயலாது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு அவர்கள் பிதாத்வாதிகள் வழிகேடர்கள் என்று நாம் அவர்களை ஒதுக்கிவிட வேண்டும். ஓகே, இன்ஷால்லா சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு ரெடி ஆயிருச்சு. ஆமா, கேள்வி பதிலாம் போய்கொண்டே இருக்கும். ஒழிப்பு மாநாடு நடக்குது, இந்த மாநாட்டுக்கு வந்து போக கூடாது அப்படின்ட்டு நீங்க சொன்ன மாதிரி தகவல் வந்தது, அது எந்த அடிப்படையில் நீங்க சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு சிறுகொழிப்பு மாநாடு நடக்குது, இதுக்கு நம்ம போகக்கூடாது என்பதை நம்ம சொன்னோம், அது விவரத்தை நீங்கள் வழங்கிக்கோங்க. சிர்க்க ஒழிக்கணுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது, சிர்க்க ஒழிக்கத்தான் வேணும். அதை ஒழிக்கிறதுக்காக மாநாடு நடத்தினால், மக்களை எல்லாம் திரட்டினால், கூட்டினால், மக்களை எல்லாம் திரட்டி கொண்டு சிர்க்கு தவறு என்று மக்களுக்கு விழிப்புணர்வு செய்தால் அதெல்லாம் வரவேற்க தகுந்த விஷயம்தான், உண்மையிலே அது பாராட்ட தகுந்த விஷயம். அது யார் செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், அவங்களோட ஒத்துழைக்கணும், அவங்களு அவங்க அழைக்கிற அழைப்புக்கு நம்ம பதில் கொடுக்கணும், அங்கே நம்ம போகத்தான் வேணும், இதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் சிர்க்கை தான் ஒழிக்கணும். சிர்க்குங்கிறது என்ன, அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் பிரார்த்தனை செய்வது, இது சிர்க்கு. தகடு தாயத்து போடுறது, மௌலுது ஓதுறது, தர்காக்கு செல்வது, இதெல்லாம் இணை வைப்பு, இது பிரச்சனையே இல்லை. ஆனால் எங்கே பிரச்சனை வருது தெரியுமா, சிர்க்கை ஒழிப்பதாக இவர்கள் சொல்லிக்கொண்டு சிர்க்கையும் ஒழிக்கிறார்கள், அதோட சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ப வேண்டும் என்று சொன்ன விஷயத்தையும் சிர்க்கு பட்டியலில் வச்சிருக்கிறார்கள். இப்ப என்ன என்ன செய்யறது, நபி அவர்கள் நமக்கு நம்ப வேண்டும் என்று சொன்னாங்கல்ல, அதையும் சிர்க்குடைய பட்டியலில் இவர்கள் சேர்த்து விட்டார்கள். ஹதீஸ்கள் பல ஹதீஸுகளை இதுல சிர்க்கு இருக்கு, அதுல சிர்க்கு இருக்கு, இந்த ஹதீஸ புகார்ல உள்ள ஹதீஸ நம்பினா முஷ்ரிக் ஆயிருவோம், ஃபத்வாவும் கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸை யாராவது நம்புறீங்களோ நீங்களா முஷ்ரிக்குகள், உங்க பின்னாடி நின்று தொழுக முடியாது. சஹீஹான ஹதீஸ், நபிகளார் சொன்ன செய்திகள் அவங்க அறிவுக்கு படல, படாட்டினா புரியலன்னு சொல்லி விட்டுட்டு போக வேண்டியதுதானே, அது ஷிர்க்குன்னு சொல்லி அதை நம்புற மக்களை முஷ்ரிக்னு சொல்லி ஹரம் ஷரீஃப் இமாம் பின்பற்றி தொழுகலாமா? அவங்கள கேட்கறாங்க கேள்வி, நீ மறுக்கிற ஹதீஸ் அவங்க நம்பளவு செய்யறாங்க, புகாரி முஸ்லீம் உள்ள ஹதீஸ அப்படின்னு சொன்னா இப்ப என்ன விட்டுட்டு போங்க, ஹரம் ஷரீஃப் இமாம் பின்னாடி ஏன் தொழுகுறீங்க, நீ தனியா தொழுகிட்டு போங்க. இப்படி சிந்தனை தான் அவர்களுக்கு இருக்கிறது. புகாரி இமாம் முஸ்லிக்கும்பீங்களா, அவர் நீங்க மறுக்கிற ஹதீஸ பதிவு பண்ணியிருக்காருன்னு கேட்டா, அங்க உள்ள ஒரு ஆள் பதில் சொல்றார், புகாரி இமாம் இன்னைக்கு இருந்து நாங்கள் அந்த ஹதீஸ எப்படி தப்புங்கிற அந்த விளக்கத்தை எல்லாம் சொல்லி நாங்கள் ஹதீஸ மறுக்கிறோமா, அவர் மறுக்காம ஹதீஸ பிடிச்சுக்கிட்டா அவரும் முஸ்லிக்கு தான், புகாரி இமாமையும் முஸ்லிக்கு தான் சொல்லுவோம் அப்படின்ட்டாங்க. அப்ப என்ன செய்ய, புகாரியே போயிட்டார், முஸ்லிக் ஆயிட்டாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கொள்கை குழப்பம் அவருடைய ஏற்பட்டிருக்கிறது. அப்ப என்ன செய்ய, இந்த மாநாட்டுக்கு நம்ம போனோம்னா என்ன நடக்கும், மூமீன்களை எல்லாம் முஸ்லிக் பட்டம் தர சிறுக்கையும் ஒழிப்பாங்க, சிறுக்கோட சேர்த்து முஸ்லிம்களுக்கு முஸ்லிக் பட்டம் தருவார்கள். நபிமொழியை நம்பக்கூடியவர்களுக்கு, ஹதீஸின்களுடைய வழியில் போகக்கூடியவர்களுக்கு, ஹதீஸை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கு, நபிகளாருடைய நம்பிக்கையை நம்பியவர்களுக்கு முஸ்லிக் பட்டம் தரப்படும். இன்னைக்கு தரப்பட்டு கொண்டு இருக்கிறது, அதை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அப்ப நல்லதை மட்டும்தானே செய்யணும், கெட்டதையும் சேர்த்து செஞ்சா என்ன செய்ய. ஒரு டாக்டர் இருக்கிறாரு, நல்ல ஃபேமஸான டாக்டர், ஆபரேஷன் கரெக்டா செய்வார், அப்படி செஞ்சு செஞ்சு பேர் வாங்கிட்டார். ஆனா கொஞ்சம் ஒரு 3 வருஷ காலமா கட்டிக்கு ஆபரேஷன் போனா கர்ப்ப பையன் சேர்த்து எடுத்து விட்டுறாரு. அது 3 வருஷமா தான், அதுக்கு முன்னாடி ஒழுங்கா கட்டியை மட்டும்தான் எடுத்தாரு. இப்ப ஒரு 3-4 வருஷமா கட்டி எடுக்கிறதோட கர்ப்ப பையன் சேர்த்து வெட்டிடுறாரு. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, அவர் அப்படிப்பட்ட பேர் வாங்கின டாக்டர்ல இப்படிப்பட்டவர் சொல்லி போய் கர்ப்ப பையை இழந்து விட்டு வருகிறார்கள். நமக்கு தெரியுது இவர் வந்து ஓவரா போறாரு அப்படின்னு சொல்லி. இப்ப அவர்கிட்ட போய் நம்ம ஆபரேஷன் நிக்க முடியுமா, என்ன செய்யறது சொல்லுங்க, கட்டியும் எடுக்கத்தான் செய்யறாரு. அதுக்காக அவர்கிட்ட போய் நம்ம நின்றோம்னா கர்ப்ப பை போயிரும். இந்த நிலையில தான் இன்றைக்கு இவர்களுடைய நிலை இருக்கிறது. சிறுக்கையும் ஒழிக்கிறார்கள், மூமின்களுடைய ஈமானையும் பறிக்கிறார்கள். அப்ப இதுக்கு எப்படி நம்ம போறது? அல்லாஹ் அதைத்தான் சொல்றான் திருமறை குர்ஆன்ல, இன்னல்லதீன ஃபர்ரகூ தீனஹும் வகானூ ஷியான் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பல கூறுகளாக யாரெல்லாம் பிரிக்கிறார்களோ, கூறு போடுகிறார்களோ, அவர்களோடு நபியே உனக்கு தொடர்பு இல்லை, தொடர்பு கிடையாது, கனெக்ஷன் கட்டாயிரணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கூறு போடுறதுக்கு நீ யார்? மார்க்கத்தை கூறு போடுறது என்னன்னு தெரியுதா? இதுதான் அல்லாஹ் ரசூல் இந்த மார்க்கத்துக்கு மூமினுக்கு ஒரு இலக்கணம் சொல்லி இருக்கும் போது, நீ முஸ்லீம் இல்ல, நீ முஸ்லீம் இல்ல, இப்படி போடுறவங்க தான் கூறு போடுறவங்க. இதைத்தான் நபிகள் யாரும் சொன்னார்கள், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பின்காலத்தில் நிறைய கூட்டங்கள் உருவாகும், ஃபாத்தஸில் தில்கல் ஃபிரக குல்லிஹா, அந்த கூட்டங்கள் அனைத்தையும் விட்டு நீ விலகி விடு, அந்த வழிகட்ட கூட்டங்கள் பிரிவினைகள் அனைத்தையும் விட்டு விலகி விடு என்று நபி அவர்கள் சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லும்போது நம்மகிட்ட கேள்வி கேட்கிறாங்க, அப்ப நீங்க ஏன் வந்து பல வகையான கூட்டங்கள் இருக்கிறது, ஜாக் இருக்கிறது, தாமுமுக இருக்கிறது, அவங்களோட எல்லாம் போய் பயான் பண்றீங்களே, பல கூட்டங்கள் விட்டு விலகிதானே இருக்கணும் நீங்க, ஆனா நீங்க அந்தந்த கூட்டங்கள்லாம் கூட போய் சேர்ந்துக்கிட்டு பயான் பண்றீங்களேன்பாங்க. அது நபி அவர்கள் சொன்ன கூட்டம் அந்த கூட்டம் கிடையாது. நபி அவர்கள் சொன்னது ஃபிர்கா, பிரிவினைவாதிகள். அவங்களாம் பிரிவினைவாதிகளா? ஏதோ அவங்ககிட்ட சில தவறுகள் இருக்கலாம், ஆனால் ஜாக்கில் இருக்கிறாங்கன்னு வைங்க, நான் ஜாக்கில் இல்லை, என்ன மூமின்ங்கிறாங்களா காஃபிர்ங்கிறாங்களா? என்ன மூமின்ங்கிறாங்க, நான் அவங்கள மூமினா பார்க்கறேன், அவங்க என்ன மூமினா பார்க்கறாங்க, நம்மளையும் நல்ல விஷயத்துல ஒன்று சேர்த்துக்கிறாங்க. ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் அவர்கள் மூமினா பார்க்கறாங்க. இவர்கள் பிரிவினைவாதிகள் இல்லை. ஆனா நீ மூமின் இல்லை, உன் பின்னாடி இருந்து தொழுவ மாட்டோம், நீ முஸ்லிக் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா இவர்கள் தான் பிரிவினைவாதிகள். அப்ப பிரிவினைவாதிகள்னா தெரியுதா? நம்ம ஒரு நல்லது செய்யணுங்கிறதுக்காக ஒரு யூனிட்டி வைக்கிறோம். இப்ப நீங்களே வந்து ஒரு அல்லஹைக்குமா கூட்டமைப்புன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு கூட்டத்தை உருவாக்குறீங்க, ஒரு யூனிட்டி உருவாக்குறீங்க, ஒரு ஜமாத்தை உருவாக்குறீங்க. இது மார்க்கடிப்புல தப்பா? இது ஃபிருக்காவா? இது பிரிவினைவாதி பிரிவினை கூட்டமா? இது கிடையாது. ஏன்? இது வந்து ஒரு நல்லதை பரப்புறதுக்காக நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு கூட்டமைப்பு. இதுல இல்லாத ஒரு ஆளை பார்த்து முஸ்ரிக்கும்பீங்களா, காஃபிரும்பீங்களா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இருந்தா அவன் மூமின் முஸ்ரிக், இதுல இல்லாம இருந்தாலும் சரி, இதைத்தான் அளவுகோல். அப்ப இது ஃபிருக்கா கிடையாது. எப்ப நீங்க அந்த கூட்டமைப்புல இருந்து கொண்டு இந்த முடிவு எடுக்கிறீங்க, எந்த முடிவு, நாங்க உருவாக்கின இந்த செட்டப்ல யார் வர்றானா அவன் தான் முஸ்லீம், இதுக்குள்ள வராதவன்லாம் முஸ்லீம் இல்லை, இப்படி சொன்னா அதுவும் வழிகேடு தான், அது பிரிவினை கூட்டமாக மாறிவிடும், வழிகேடாக மாறிவிடும். அப்ப இந்த மாதிரி விஷயத்தை அவங்க செய்யறதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம், போகக்கூடாது, தப்புன்னு சொல்றோம். வாஹிரு தாவானி அஹமதுல்லாய் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.